இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி பின்மாரி மலையின் ஆசிர்வாதங்களும் சாபங்களும். பின்மாரி மலையில் ஆசிர்வாதமும் இருக்குது, அந்த ஆசிர்வாதத்துக்கு எதிர்பார்த்துருந்து கிடைக்காம போனவங்களுக்கு சாபமும் இருக்குது. மேலும் விசேஷமாக பின்மாரி வர இந்த கடைசி நாட்களிலே ஆயிரம் தலைமுறையிலே இருக்கிற விசேஷமான ஆசிர்வாதம் இருக்கிறது, மேலும் ஆயிரம் தலைமுறையிலே இருக்கிற மகா பெரிய சாபமும் காத்திருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு சம்பவிக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு. இந்த ரெண்டு காரியமும் இந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்கிறது. சகரியா 10:1-2 வார்த்தைகளை வாசிப்போம்.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி உயர்த்தமாக தேர்தலோ பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள்.
போதும், சோத்ரம். இங்க நாம் முதல்ல வாசிக்கிறோம், பின்மாரி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவரவருக்கு தேவன் மின்னல்களை உண்டாக்கி மலையை கட்டளையிடுவார். தனிப்பட்ட மனிதன் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து மின்னல்கள் எங்கே அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருதயத்திலே மின்னல் அடிக்கும். மின்னல் அடித்தாச்சுன்னா மழை வந்தாச்சு. மழைனா வார்த்தை சரளமாக வரும். இப்படி தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு இருதயத்திலே மின்னல் அடித்து தேவனுடைய கடைசி கால அல்லது தேவனுடைய இரகசியங்களை பேசுவது, இந்த நாட்களிலே தேவன் என்ன செய்ய போகிறார், மேலும் ஊழியத்தினுடைய காரியங்கள், வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே சரளமாக அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதை இன்னொரு ஆள் காப்பி அடிச்சுட்டு போய் பேசுறேன்னா முடியாது. அதே சமயம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து சிந்தித்து தியானித்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானமாக இல்லாத மனுஷனுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்கள்லாம் பொய்யான சொப்பனத்தை சொல்லி வீணான காரியத்தை பேசி ஆடுகளை சிதறடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது யார் மேலே தப்பு? இப்போது மெய்ப்பம் வந்து ஆடுகளை சிதறடிச்சுட்டு இருக்கிறான், ஆனால் ஆடுகள் என்ன பண்ணணும், சிதறடிக்கிறாங்கிறது தெரிஞ்சு அவங்க தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். மெய்ப்பு மேலேயும் தப்பு இருக்குது, ஆடுகள் மேலேயும் தப்பு இருக்குது. ஆடுகள் என்னைக்கு தாங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், இங்கே பிரசங்கம் சரியில்லை, சபை ஒழுங்கு சரியில்லை, வேத வசனம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா உடனே அடுத்த சபைக்கு ஓடி 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 இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்காக ஓடி இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகிறாங்க, மெட்ராஸ்லேருந்து சிங்கப்பூர் போகிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அதே மாதிரி அமெரிக்காக்காரன் அங்கேருந்து இங்கே புறப்படுவாராம். யாராவது தனியாக இருந்து வாசித்து என்ன சொல்லுவது, ஏன் அடுத்தவங்ககிட்ட ஓடி ஓடி போய் கேட்கணும், நாமளே உட்காந்து கொஞ்சம் வாசித்து ஏன் புரியக்கூடாது, ஆண்டவர் நம்மளுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நாம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை மறித்து நம்மளுக்காக ரட்சிப்பு கொடுத்த பொழுது அநேக நன்மைகள் செய்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவதற்கு ஒரு திரைச்சீலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த திரைச்சீலைக்கு முன்னால் ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருந்தார். அவர் யாருன்னா மகா பிரதான ஆசாரியர். அவர் கேட்காம உள்ளே போக முடியாது. அவரும் வந்து தினந்தோறும் போக மாட்டார், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவார். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைமையை மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த திருச்சீலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிச்சிட்டார். அப்படின்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தேவனை தரிசிக்கலாம். அப்போ அதில் ஒரு நம்மளுக்கு நல்ல காரியம் நடந்திருக்குது, அதே சமயத்தில் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் வேறொரு காரியம் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மகா பிரதான ஆசாரியனுக்கு அங்கே வேலை இல்லை, அவரை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் தான் நீ அங்கே போக முடியும், நான் தான் உனக்கு வக்கீல். பிதாவுக்கும் மனித தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தமாக இருக்கிறவர் கிறிஸ்து. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு மத்தியஸ்தமாக இருக்கிறவங்கள கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்தா மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நாம் போய் தேவனுடைய சமூகத்தில் போயிடலாம். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இடையில நான் தான் மத்தியஸ்தன், ஆண்டவர் என்னை தான் வச்சுருக்காரு, ஆமாம் நான் தான் வந்து ஜபம் பண்ணா தான் நல்லாயிருக்கும், நான் வந்து பிரசங்கம் பண்ணா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஆளுக்கு ஆள் உட்காந்து குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நான் தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தான் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படித்திருக்கான், நான் ஜபம் பண்ணா தான் உனக்கு நல்லாயிருக்கும், நான் சொல்லி கொடுத்தா தான் உனக்கு புரியும், என்னைத்தான் வச்சுருக்கார் இந்த குடும்பத்துக்கெல்லாம் இந்த பகுதியிலலாம் என்னைத்தான் பெரிய ஆளாக வச்சுருக்காருன்னு சொல்லி சொல்லி ஜனங்களை சிதறடிக்கிறார்கள், ஆடுகளை சிதறடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தேவனுடைய சமூகத்தில் யார் யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பின்மாறி மழை கிடைக்கும், காத்திருக்காதவங்களுக்கு கிடைக்காது. உபாகமம் 32:1-2 உபாகமம் 32:1-2 போதும். எப்படி மழை வந்து புல்லு மேலே இறங்குதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதாமா, எப்படின்னு கேட்டிங்கன்னா என் வாய்மொழியை கேட்பாயாக. அப்படின்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தான் தினந்தோறும் சிந்தித்து தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. மேலும் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இது கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. இப்படியாக தேவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்ட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அது ஒவ்வொரு நாளும் எப்படி மழையிலையும் பனியும் ஒவ்வொரு நாளும் வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானிக்கும் போது துளி துளியாக தான் இறங்குது. மொத்தமாக ஒரு ட்ரம்மு நிறையா இருக்கிற தண்ணியை ஒரே நாளில் குடிச்சு தீர்த்துடலான்னா முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 சிந்தித்து தியானித்து துளி துளியாக இறங்கி 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 மனுஷனுடைய இருதயத்தில் நிறைய காரியங்களை அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏசையா 40:9-10
வருவார், அவர் தமது புயத்தினால் அச்சாடுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது.
சியோன் என்னும் சுவிசேஷிகையே, யார் சியோனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? அப்புறம் எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே, நீ உயர்ந்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களுக்கு நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, எங்கே அறிவிக்கிறாங்க? யூதா பட்டணத்தில் அறிவிக்கிறாங்க, புறஜாதியிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்ல முடியும்? இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சத்தமாக சொல்லு, பயப்படாமல் சொல்லு. யாருக்கு சொல்லுனா யூதா பட்டணங்களுக்கு மட்டும் சொல்லு, மற்றவனுக்கு சொன்னால் புரியாது. அப்படின்னா யூதா பட்டணங்களுக்குனா யூதா கோத்திரத்தினுடைய முறைமைகளுக்குட்பட்டு அல்லது தேவன் மோசேக்கு கொடுத்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிற ஜனங்களை நோக்கி உங்களுக்கு தேவன் நன்மையை செய்ய போகிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எப்படி பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல வாசித்தோமே, புல்லின் மேல் வந்து பனித்துளி இறங்குவது போல கர்த்தருடைய வசனம் இறங்கும். அப்போ இந்த புல் எது? ஏசாயா 40:1-8 வாசிப்போம்.
என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமிடம் பட்சியமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிமிர்ந்ததாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி கொள்ளுங்கள் என்றும்
உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாக்கி
சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வானமோ வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது.
ஆமென். ஸ்தோத்திரம். புல்லுன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள். புல்லு வந்து யாரு? ஜனங்கள். ஆனால் அது பூக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புல் வந்து பூ விடும்போது பார்த்தீங்கன்னா காட்டு செடி எல்லாம் பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் விழுந்துடும். மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம்னு இருக்கிறான். அவன் வந்து புல். ஆனால் அவனுடைய பூ வந்து பூத்து எப்படி ரொம்ப அழகாக இருக்குதோ அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்து அழகாக இருக்கிறது என்னமோ கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கும் போது அவன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு தான் அந்த புல்லில் இருக்கிற பூ வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னா சந்தோஷமும் பிரகாசமும் மகிழ்ச்சியும் எல்லா காரியமும். அந்த புல்லில் இருக்கிற பூ வந்து நீண்ட நாளில் அந்த பூ வந்து வாசனையாக இருக்குன்னுனா தேவனுடைய வார்த்தை நினைத்திருக்கணும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இல்லைன்னா அந்த பூ வந்து என்ன ஆயிரும்? சீக்கிரம் வாடி போயிடும். நிறைய பேர் பார்க்கலாம், கொஞ்சம் பணம் நிறையா வச்சுருப்பாங்க, அருமை பெருமை நிறைய அவங்ககிட்ட இருக்கும், பட்டம் பதவி வாங்கியிருப்பாங்க, தலைவராக இருந்திருப்பாங்க, நல்லா படிப்பு படிச்சிருப்பாங்க. இது இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு சிறை தண்டனைக்கோ அல்லது மக்களால் வந்து பழி உண்டாகிற காரியத்துக்கோ உட்படும் பொழுது அந்த மகிமை அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் சந்தோஷம் எல்லாமே காணாமல் போய் சாதாரண ஒரு ஆளை போல இருப்பாங்க. அப்போ மனிதன் வந்து புல்லுக்கொப்பாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய பூக்கும் காலத்தில் பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூ அழகாக இருக்கிறத ரொம்ப நாள் வந்து அழகாக இருக்கிறத நாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவனுடைய கரத்தில் இல்லை. சீக்கிரம் காஞ்சி போயிடும். ஆனால் அந்த பூ வந்து சீக்கிரம் வாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அது நித்தியமான வார்த்தை. அந்த நித்தியமான வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அந்த பூ வந்து எப்பவுமே ரொம்ப அழகாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பணக்காரனாக இருப்பாங்க, அடுத்த நாள் திடீர்னு ஏழையாயிருவாங்க. ஒரு திருடன் அனுப்புனாருனா போதும் பணக்காரன் ஏழையாயிருவாங்க. ஒரு ஏழை திடீர்னு பணக்காரன் ஆயிடுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருந்ததுன்னா உடனே அவனுடைய முதலீடு தேவனுடைய வார்த்தை தான். அப்போ அது வந்து சகலத்தையும் அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வச்சிருக்கும் போது அதைய திருடன் வந்து திருட முடியாது. அதனால் இவருக்கு நிறைய ரகசியம் தெரியும். இவர்கிட்ட பிரசங்கத்தை கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். 3 வருஷம் 4 வருஷம் போனோம்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம், இவர் புக்கு படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியத்தை கொள்ளையடிக்கணும்னு சொல்லி நினச்சா முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்பொழுது தான் அது என்றைக்கும் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். ஏசாயா 60:1-3 வார்த்தைகளை வாசிப்போம். ஏசாயா 60:1-3
எழும்பி பிரகாசி, உன் மலை வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
போதும். அதுக்கு அடுத்தது
உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
போதும். இந்த எலும்பி பிரகாசி வசனத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் நான் தான் சொல்கிறேன். எழுமி பிரகாசி நிறைய சபைகள் இருக்குது, வெப்சைட்டில் போட்டேன் இல்லை, எழுமி பிரகாசி சபையை பார்த்தா ஊரெல்லாம் எழுமி பிரகாசி சபை தான். அப்போது எழுமி பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, அப்போ உன்னொளி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவனுக்கெல்லாம் என்னாச்சு? இருள் வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய வெளிச்சம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கெல்லாம் இருள் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு ஆள் சொல்கிறாரு உன்னொளி வந்ததுன்னு சொல்லி அது எனக்கு தான் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு, உடனே மற்றவங்களுக்கெல்லாம் இருள் வந்துடுச்சு. ஆமாம், இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் போதும். இப்போ இருள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூமியை மூடிட்டு வருது. இப்போ ஐடி மார்க்கெட் விழுந்தோடனே எல்லாம் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்தேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி காரிருள் ஜனங்களை படித்த படிப்புக்கள்லாம் வேலை இல்லாமல் போச்சு, வச்சிருக்கிற காசுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போச்சு. எப்படி நான் அடுத்தது பணத்தை போட்டு எப்படி பறக்கலாம்? உலக நாடுகள் எல்லாமே தான் இன்னைக்கு திண்டாடிட்டு வருது. அடுத்தது என்ன பண்ணலாம்? உலக பிரகாரமாக பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு பின்மாறி மழை வந்து முடிஞ்சாச்சு. ஆமாம், பின்மாறி மழை உலக பிரகாரமாக காசு சொத்து பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு பின்மாறி மழை வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்னன்னா அறுக்க வேண்டியதான் பயிரை. ஆமாம், எப்படி அதை அறுக்கிறவன் வந்து அறுத்துட்டு போயிடுவான். அப்போ எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது, யார் அதா உன் ஒளி வந்ததுன்னா யாரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு இருள் வந்துருச்சு, ரைட்டு. அப்போ இருள் இருந்தவனுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, மற்றவங்களை வந்து காரியருள் மூடுது, அது யாரு? ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லும்போது அவங்களுக்கு இருள் வருது, அடுத்தவங்கள காரியில் மூறிடுச்சு. அப்படின்னா உன் ஒளி வந்தது அப்படின்னா யார் அது? அது இல்லை, இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கல கண்டுபிடிச்சிடலாம். உன் ஒளி வந்தது இந்த மூணு வசனத்திலேயே இருக்குது, நல்லா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். மூணாம் வசனம் வாசிங்க.
உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும்
அடங்கி இருக்குது. அது யாருக்கு அந்த ஒளி வந்ததுன்னு ஏசி 60:14 ஒளி பிரகாசமா இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை சியோன்ல இருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. அப்ப சியோன்ல இருக்கிற ஜனங்களுக்கு தான் அது பொருந்தும். அப்ப அவங்க கிட்ட இருந்தா புறஜாதிகள் கடந்து வர்றாங்க சியோனை நோக்கி, அநேக புறஜாதிகள் சியோனுக்கு வருகிறார்கள். அப்போ சியோன் சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய பிரமாணத்திலிருந்து தான் வெளிச்சம் புறப்படுது. தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறவர்களுக்கிலிருந்து தான் வெளிச்சம் புறப்படுது. அதில் அந்த வெளிச்சத்துக்கு திரளான புறஜாதிகள் தேவனுடைய பிரமாணத்திற்கு ஓடி வருகிறார்கள். அப்போ தேவனுடைய பிரமாணம் இல்லாத ஜனங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது, அது இல்லாத ஜனங்களுக்கு காரியம் வந்துருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தை பெற்ற ஜனங்கள் பூமியில் திரளான ஜனங்கள் இருக்காங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ வானத்தை பாருனார், நட்சத்திரங்களை என்ன கூடுமோ, அப்போ நட்சத்திரங்களை எத்தனையாக ஜனங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். திருப்பியும் பாரு பூமியை பாருன்னு சொன்னார், கடல் மணரத்தனையாக உன்னுடைய ஜனங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா கடல் மணலத்தினையாக பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் உலகம் முழுவதும் கடல் மணலத்தினையாக இருக்கிறாங்க. எல்லாம் பூமிக்குரிய காரியத்தை தேடி தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், பரலோகத்துக்கு தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ கர்த்தருடைய பிரமாணத்திலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது, அந்த வெளிச்சத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்னா, தேவனுடைய பிரமாணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களிலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது. தேவனுடைய பிரமாணம் இல்லாத ஜனங்களை காரிருள் மூடுகிறது. வெளிப்படுத்தல் 3:19-20 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:19-20.
நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கண்டித்து கொண்டு சிற்றுகிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
ஆ, போது போது. ஆண்டவர் யாராவ நேசிக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னா, அடி போத நிறைய கிடைச்சிருக்கு. அடி போத நிறைய வாங்கியிருக்கு. அடி போத நிறைய வாங்கியிருப்பாங்க. தன்னிச்சையாக விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சியம் உண்டு பண்ணும். நீ சபைக்கு வந்தாவா வராடி போன்னு சொல்லி விட்டா வீட்டில் அடி மட்டும் இல்லாமல் தாய்க்கு லட்சியம் அப்படின்னா சபைக்கு லட்சியத்தை அன்னைக்கு உண்டாக்கும். புறம்பை கையாடாத மகன் தன் மகனை பகைக்கிறான். அவனை தண்டிக்கிறவனும் ஏற்கனவே அவன் மேல் பிரியமா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் யாரார் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு அடி போத செமையா வளர்ந்துருக்கும். அடி போத வாங்காம தெரிகிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படியே கொண்டு போவாரு. கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் இடத்துல தள்ளி விட்டுருவாரு. ஆமா. ஆனால் கடிந்து கொள்கிறார். அப்படி கடிந்து கொள்ளும்போது ஜாக்கிரதையாக இருந்தால் மனம் திரும்பணும். எப்படி ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பணும். அடி ஏன் வந்துச்சு, எதுக்கு உழுந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பயத்துலலாம் மறந்து கொடுக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பணும். என்னென்ன காரணம் தான் வந்திருக்குது, மனம் திரும்பலைன்னா இன்னும் உண்டு, அதனால் ஒழுங்காகவே மனம் திரும்பிடணும் அப்படின்ட்டு ஜாக்கிரதையா அந்த மனம் திரும்புறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னு
கேட்டீங்கன்னா,
மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, உடனே கதவை திறக்கணும். ஆமா, கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இருதய வாசப்படியே தட்டிக்கிட்டே இருக்காரு. அது ஒவ்வொரு மனுஷனுக்கு தனியா தான் ஆண்டவர் தட்டுவாரு. மொத்தமா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா உடனே ஒரு குடும்பத்துக்கே கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனியாக அவனுடைய இருதய கதவை தட்டுகிறார். இருதய கதவை நம்ம திறந்தாச்சுன்னா உடனே என்ன விருந்து? எப்படி விருந்தனா, முதல்ல ஆண்டவர் அந்த மனிதனுக்கு விருந்து கொடுக்கிறார். விருந்தனா எப்படி? தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை நிறைய கொடுக்கிறார். இதனுடைய பொருள் இதுதான், நான் எழுதின வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான், நீ தேடிட்டு இருக்கிற பொருள் இதுதான் அப்படின்னு நாம் என்னென்ன கேட்குறோமோ அவ்வளவு காரியத்தையும் நம்மளுக்கு மனசுக்கு இனிமையான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அந்த தேவனுடைய வார்த்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் இந்த தனிப்பட்ட மனிதன் ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு காரியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் ஒன்றும் இல்லாமல் பஞ்ச பரதேசியாக இருந்தேன், எதுவுமே இல்லாமல் அனாதியாக இருந்தேன், என்னை யாரும் நேசிக்காமல் இருந்தாங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சாரு, என் மனசு இப்ப சந்தோஷமா இருக்குது, அதனால ஆண்டவருடைய மனசை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருடைய நிலைமையிலிருந்து அந்த காரியம் எப்படி எப்படியெல்லாம் நாம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன காரியம் செய்யலாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். இப்ப மகதலேனா மரியாளுடைய காரியத்துல பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து மகதலேனா மரியாள எவ்வளவோ கஷ்டத்திலையும் நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினான். அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும்னு அவன் யோசனை பண்ணினான். என்ன பண்ணான்னா, தைலத்தை கொண்டு வந்து அவனுடைய பாதப்படியிலே ஊற்றினான். அப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவனுடைய நாமத்தை அல்லது தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவனுடைய விருந்தை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது. நாம திரும்ப ஆண்டவருக்கு செய்யற அந்த காரியம்தான் விருந்து. அப்ப தேவனுடைய விருந்தை புசிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதய கதவை திறக்க வேண்டும். அப்போ முதலாவது மனம் திரும்பணும், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் இருதய கதவை திறக்கணும். இருதய கதவை திறந்தாதான் அங்கே தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளுடைய விருந்து நடைபெறுகிறது. விருந்து சாப்பிட்டு சந்தோஷத்தில் திரும்பவும் ஆண்டவருக்கு பிரியமான சித்தத்தை செய்வது தான் ஒரு மனிதன் திரும்பவும் ஆண்டவருக்கு கொடுக்கிற விருது. மல்கியா 3:13-18 வரை வாசிப்போம். ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்கு பயப்படுறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க எவ்வளவு பொய்ய சொல்கிறாங்க, எவ்வளவு ஏமாத்துறாங்க, எவ்வளவு மாய்மாலம் பண்ணுறாங்க, கத்தரை எவ்வளவெல்லாம் சோதிக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆண்டவரை சோதிக்கும் போது அவர் பேசாமல் இருந்துட்டு இருக்காரு, ஏன்னா அவனை நேசிக்கல ஆண்டவர், அதனால தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கல. கர்த்தரை பரீட்சை பார்த்தாலும் அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், ஆமாம் திடப்படுகிறார்கள். இவங்களை பற்றி பைபிளில் பல இடத்துல இருக்குது. அவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு சமீபமும் இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறாங்க. அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்கள் நினைக்கிறதிலும் அதிகமாக நடந்தே இருக்கிறது. சங்கீதம் 73 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், ஆனால் அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். நல்ல உயரமான இடத்துக்கு கொண்டு போய் வச்சு புகழ் உச்சியில் வந்து இருக்கும்போது அங்கிருந்து ஒரு தள்ளு தள்ளி விட்டுருவார். ஆமாம், நல்லா பூத்து குழுங்குதா, ஆண்டவர் தண்டனை கொடுக்கலையா, அப்படியே வளர்த்து 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 கொண்டு போய் நேராக கொண்டு போய் தப்பிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் நின்று தள்ளி விட்டுறாரு. ஆனால் உண்மையான நீதிமான்கள் இப்படியெல்லாம் மற்றவங்களை பார்த்து பார்த்து, ஐயோ எப்படி ஏமாத்துறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, ஆண்டவர் பேரை சொல்லி எப்படி இப்படியெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம தான் வந்து ஏமாந்து இப்படி உக்காந்து இப்படியே உக்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தையை சிந்திக்கணும். அப்படிப்பட்டவருடைய பெயர் வந்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பணமெல்லாம் சம்பாதிச்சு ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாற்றி மாய்மாலம் பண்ணி அதை இதை பண்ணி வச்சிருக்கிறோடைய பெயர் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும், பாஸ்போர்ட்டில் இருக்கும், ரோட்டில் இருக்கிற எல்லா வார்டு போஸ்ட்லையும் அவங்க பேர் எழுதியிருக்கும். ஆமாம் ஆமாம், கடைசியில் செத்ததுக்கும் பேப்பரில் பெருசாக வந்து போட்டு விட்டுருவாங்க. எடுக்கலாம், பாஸ்போர்ட் எடுக்கலாம், இல்லை பேர் அங்கங்கெல்லாம் இருக்கும், எல்லா இடங்களிலும் இருக்கும், எடுக்கிறது தப்பில்லை. ஆமாம், அப்போது கர்த்தருடைய நாமத்தை தியானித்தா போதும் பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். அப்போ நாமத்தை தியானித்தா தானே நல்ல காரியங்களை வந்து நம்ம பேச முடியும். தியானிக்காமல் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதையோ ஒன்று பேசி எப்படியோ ஜனங்களை ஏமாற்றி நல்லா சீக்கிரம் முன்னேறிடலாம். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் தியானிக்காமல் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் உருவாக்குகிறார். அப்போ கர்த்தருடைய பயந்து நாமத்தை தியானிக்கிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்காமல் இருக்கிறவங்க துன்மார்க்கர், இவர்கள் பதரை போல இருக்கிறார்கள். அப்போ நீதிமான் என்னன்னா கோதுமை மணியை போல இருக்கிறான், நல்ல சாரமுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வார்த்தைகளை திரளாக பேசுவார்கள். துன்மார்க்கர்கள் என்னன்னா பதரை போல இருக்கிறார்கள், அப்படின்னா அர்த்தம் இல்லாத ஊர்கதையை வண்டி வண்டியாக பேசுவான். அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இவங்க வந்து கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறாருங்கிறத அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தேவன் பிரித்து காண்பிக்கிறார். ஏசாயா 65:8-9 ஏசாயா 65:8-9 இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன யாருக்காவது தெரியுமா? பாப்பா எவ்வளவு தூரம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, சிந்திச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கறத பாப்போம். இது ஞான அர்த்தமா எழுதியிருக்கிற வார்த்தை. இது நாம் எது யாரு ஒரு திராட்சை குலையிலே ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காதே, என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், நல்ல செயல் செய்யறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நல்ல வார்த்தைகளை பேசுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை ஆக்குறார். அதனால முழுவதும் ஆண்டவர் அழிக்கிறது இல்லை. ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததுன்னா அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு செடியில ரசம் இருந்ததுன்னா அந்த செடியை காப்பாற்ற ஆண்டவர் சொல்றாரு. சகல ஜனங்களுக்குள்ள திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை அழிக்கிற சமயத்தில் ஒரு ஆள் நன்மை செய்கிறவனாக இருந்தால் அதை தனியாக குறித்து எடுக்கிறார். அப்படி கிடையாது, நீங்களும் சிந்திச்சு தியானிக்கணும். நீங்கள் உடனே சிந்திக்கணும், உடனே கத்திற்கு பயப்படணும், உடனே தியானிக்கணும். அவங்க தியானிச்சு சொன்ன மாதிரி நீங்கள் தியானிக்கணும், உடனே நீங்களும் தப்பிக்க வரலாம். அப்போது இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க யூதா கோத்திரத்தினுடைய வரிசையில் வர்றாங்க. திரளான ஜனங்களுக்குள்ளே இருக்கும்போது, சபையில் எத்தனையோ பேர் இருக்கும்போது, யாருடைய வாயில் நல்ல வார்த்தைகள் இருக்கிறதோ, நற்கிரியல் யாருக்கிட்ட காணப்படுதோ, அவர்களை யூதா கோத்திரத்தினுடைய அடையாளமாக பிரித்தெடுத்து தேவன் அவர்களை அங்கே இருக்க செய்கிறார். ஏசாயா 65:13-14-15 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இருதயத்தில் அவங்களுக்கு முதல்ல சந்தோஷம் வரும். இருதயத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம் உள்ள வார்த்தைகளை பேசுவார். அந்த சந்தோஷம் உள்ள வார்த்தைகளை பேசும்போது கேட்குறவனுக்கும் சந்தோஷம் வரும். கேட்குறவன் கொட்டாய் விட்டானா, ஒரு கொட்டாய் விட்டானா போது பார்க்குறவனுக்கெல்லாம் கொட்டாய் வரும். அதான் கெட்ட ஆவின்னு சொல்கிறது. கொட்ட ஆவி வந்து கெட்ட ஆவி. இன்னைக்கு ஊழியக்காரங்க பேசும்போது சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கிடுவான். ஆமா, நீ என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய கூட இருப்பார். ஆமா, நீ என்ன பண்ணாலும் ஆண்டவருடைய இன்னைக்கு உன்னை நேசிக்கிறார். நீ என்ன பாவம் பண்ணிட்டு வந்தாலும் இன்னைக்கு நேசிக்கிறார். காலையில முதல் சர்வீஸுக்கு முதல் பொண்டாட்டி கூட போயிட்டு ரெண்டாவது சர்வீஸுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி கூட போற. என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் இன்னைக்கு இரக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் அப்படின்னா பாஸ்டர் நல்லா பேசுறாரு, நிறைவேற்றுவார். ஆனா இன்ன தப்பு பண்ணி இருக்கிற பிரமாணம் இப்படி இருக்குது, நீ இன்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்தா தேவனுடைய கோபம் பற்றி எறியன்னு சொல்லியாச்சுன்னா என்ன இந்த மாதிரி பேசுறாரு? எவ்வளவெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க ஜனங்க, அதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது தான், அது பலவீனம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போகுது. நீங்கள் அப்படியாக இன்றைக்கு ஊழியக்காரனுடைய முகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு சந்தோஷம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை. ஊழியக்காரங்க மீட்டிங் போய் பாருங்கள், ஊழியக்காரங்க மீட்டிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. சாப்பிட்டு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்து விசிறுவான் சும்மா. அது எவன் மேலே போய் உழுகுது என்ன ஏதுன்னு
பார்க்கணும்.
ஆமாம், ஃபோனில் அடிச்சிடுறாங்க, சண்டைனாலும் சண்டை, பயங்கரமான சண்டை, தெருநாய் சண்டை அங்கே போனால் பார்க்கலாம். அந்த சாப்பாட்டுக்கு லைன் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா முந்தி 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 போய் நிற்பாங்க. வேகலைன்னா அதை கொண்டு வந்து உடனே தட்டினா மீட்டிங் நடத்துகிறாங்க, எத்தனை காசை கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டி ஒரு கேவலம் பண்ணி மூணாவது ஒரு விசுவாசி அந்த இடத்துக்கு போய் நின்னானா போதும், அடுத்த வாரம் சபைக்கே
வரமாட்டான்.
ஆமாம், விசுவாசி யாராவது ஊழியக்காரங்க மீட்டிங் ஒரு நாள் போயிட்டானா போதும், அவ்வளவுதான், அவன் சபை பக்கமே எட்டி பார்க்க
மாட்டான்.
ஆமா, அவ்வளவு சாப்பாட்டுக்கு சண்டை, இவங்கள வச்சு போட்டோ எடுத்து அது வேற மாதிரி ஊழியம் அப்படி நடக்குது. எல்லா ஊழியமும் எதுக்கு? பணத்துக்கு வேண்டிதான். ஆனா முகத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்குன்னா கிடையாது, போற வரவனெல்லாம் திட்டிட்டு போவான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு பணம் பண்ணணும். அப்போ சந்தோஷங்கிறது மனுஷனுடைய முகத்தில் இல்லை, காரணம் என்ன? இருதயத்தில் இருந்தால் தானே முகத்தில் வரும். இப்படியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, சந்தோஷமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, நன்மையான காரியங்களை செய்கிறாங்க. இது இல்லாதவனுக்கு பார்த்தீங்கன்னா துக்கம், கவலை, பயங்கரமான சோர்வு. ஆமாம், என்ன பண்ணுறது அடுத்தது, என்ன பண்ணுறது? யோபுல நம்ம வாசிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுக்கழுதையை போல அதிகாலையில் எழுந்திரிச்சு பரப்புறாங்களாமா. ஆமாம், காட்டுக்கழுதையை போல எங்கே நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும், எந்த வீட்டுக்கு போனால் எப்படி ஜபம் பண்ணலாம், எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம், எங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, எங்கே ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அங்கே அங்கே மூளை மூளையில் நின்றுக்கிட்டு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அங்கங்கே அங்கே அங்கே நோட்டீஸ் எங்கங்கே ஒட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்படியாக தான் அலையிறாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து ஆண்டவருடைய காரியங்களை சிந்தித்து தியானித்தா எவ்வளவோ ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறத விட்டு போட்டு இன்னைக்கு எல்லாம் எங்கே உட்காந்துட்டுருக்காங்கன்னா எல்லாம் தெருமுனையில் உட்காந்துக்கிட்டு எங்கே மீட்டிங் நடக்குது, எங்கே பாஸ்டர்ஸ் கூட்டம் நடக்காமல் இருக்கும், எங்கே நம்மளுக்கு ட்ரம் கொடுப்பாங்க, எங்கே பேண்ட் சப்பாரி கொடுப்பாங்க, எங்கே சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க, யார் எந்த உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்படியே போய் அலையிறது. எதில் நம்மளுக்கு காசு கிடைக்கும், புரோக்கர் வேலை பண்ணால் கிடைக்குமா, ஃப்ளாட் விற்றா கிடைக்குமா, தேவனுடைய வார்த்தையை விட்டுறது, மற்றது எல்லா காரியத்துலேயும் போய் தலையிட்டு மன நோவினாலே புலம்பி பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் வரும்? ஊர் கதை, உலக கதை வந்து சொந்த கதை, சோக கதையை சொல்லி ஆமைன்னு சொல்லி முடிக்க வேண்டியது. சோத்திரம். ஊழியக்காரனுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னாவே அங்கே மனசு வெந்துட்டு வேகுது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் புரோக்கரை அலைஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணால் எப்படி பேச முடியும்? இங்கே மனநோவில் புலம்பி தான் எதையோ ஒன்று பேசிட்டு போகணும். சோத்திரம். தானியேல் 12:1-4 வாசிப்போம். தானியேல் 12:1-4.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிடாத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக காணப்படுகிறவன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சில நித்திரை ஜீவனுக்காகவும் சில நித்திய நிதைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தை ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். தானியலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வர்கள் அறிவு பிரிவிப்போம் என்றார்.
போதும், இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ஞ்சு அறிவு பெரிய 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 எங்க சந்திரனுக்கு போய் இப்ப செவ்வாய்க்கு போய் இன்னும் அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்குது இப்போ. ஆமா, ஆனா தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அறிவு பெரிய பெரிய இன்னைக்கு என்னாச்சுன்னா வளர்ந்து 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 எல்லாம் அறிவு பெருகிறதுனால கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அப்படி மேலே ஏறி இமயமலை ஏறி அறிவு இறங்கிடுச்சு. எல்லா பெரிய பெரிய கம்பெனியும் எல்லாம் வந்து வளர்ந்து 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 திரும்பியும் சரிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, தானியால்கிட்ட நீ இதை முத்திரை போடு, ஜனங்கள் ஓடி ஆடி ஆராயிட்டு அறிவு பெருகி போட்டோம், ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ கடைசி காலம் வரை இதை முத்திரை போடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கடைசி காலம் வந்தோன்னே அறிவு பெருகி பெருகி ஜனங்கள் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே கிழக்குக்கும் மேற்குக்கும் ஓடி ஓடி வந்து பெரிய அறிவு பெருகி இருக்கிற சமயத்தில் இப்போ இதுக்கு முன்னால் வாசமே அந்த காரியமெல்லாம் நடக்க போகுது. ஒன்றாம் வசனம் வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக அப்படின்னா தானியேலுடைய ஜனம், மோசே ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, கட்டளை கொடுத்துட்டு ஜனங்கள் தேவனை விட்டு விலகி கன்று குட்டியை உண்டாக்குன சமயத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, மோசே உன்னுடைய ஜனம் நீ அது செய்யறத போய் பாரு. அப்போ எந்த ஒரு மனுஷனை வச்சு ஆண்டவர் அந்த கற்பனையில கொடுக்கிறாரோ அந்த கற்பனையை கொடுக்கிற அந்த ஆளை வச்சு மோசே உன்னுடைய ஜனம் போய் பார், நீ என்ன உன்னுடைய ஜனம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்பட்டிருந்து வருகிற சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஜனம் சொல்றார். இப்போ அதே மாதிரி இங்கே தானியலுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களை தானியலுடைய ஜனம். அப்போ தானியலுடைய ஜனம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புஸ்தகத்தில் எழுதி பெயர்கள் எழுதியிருக்கிறவர்கள், அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய பெயர் வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எழுதப்பட்டிருக்கிறவுடைய ஜனங்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா உபத்திரவ காலத்தில் இந்த மூன்று வகையான ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து வெளிப்படுறாங்க. அப்போ உபத்திரவ காலத்தினுடைய அதிபதி மிகாவேல் தூதன். உபத்திரவ காலத்தை மொத்தமும் யார் எடுத்து பொறுப்பு நடத்துகிறாருன்னா மிகாவேல் தூதன் தான் இந்த உபத்திரவ காலம் 7 வருஷத்தை எடுத்து நடத்துகிறார். எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நற்செய்தியை ஆமாம் காப்ரியல் தூதன் எல்லாத்துக்கும் அறிவித்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு செய்தி சொல்கிற தூதன் இன்னும் வரமாட்டான், நற்செய்தி சொல்கிற தூதன் இனி வரமாட்டான். இனி அடுத்த எந்த தூதன் வர்றாருன்னா ஆமாம் யுத்தத்தினுடைய தலைவன் மிகாவேல் வந்து தான் ஒழுங்காக அது வழி ஆயத்தம் பண்ண முடியும். நற்செய்தி அறிவிக்கிற தூதன் வந்தான்னா அடுத்தது என்ன நற்செய்தி அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருப்பாங்க. நற்செய்தி முடிஞ்சாச்சு, இன்னும் துக்க செய்தி தான். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நற்செய்தியை கேள்விப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஜனங்களை பிரித்தெடுப்பதற்காக தேவனுடைய இராணுவம் அதனுடைய தலைமையகத்திலிருந்து புறப்பட்டிருக்குது, அதனுடைய அதிபதி மிகாவேல். ஆனால் இந்த பூமியிலிருந்து ஒரு ஆளுக்கு ஆண்டவர் அதை தீர்மானிக்கிறது அதிகாரம் கொடுப்பார். ஆனால் அந்த மிகாவேலுடைய அதிகாரத்தின் கீழே தான் பூமியிலிருந்து ஆட்களை எடுத்து ஒரு ஆள் முதல்ல எடுப்பார். அப்புறம் அந்த ஆளு கீழே பல அதிகாரங்கள் புறப்பட்டு இந்த பூமியில் தேவனுடைய இராணுவத்தினுடைய காரியங்கள் நடைபெறும். கண்டிப்பாக எடுப்பார், ஏன் எடுக்க மாட்டார், இருந்தா அதுக்கடுத்து வாசிப்போம். அக்கா மிகாவே எழும்புவோம். இல்லை இல்லை அது இல்லை, ஒன்னாம் அதிகார் ஒன்னாம் வசனத்தில் போதும் அப்படின்னா ஆயிரம் தலைமுறையில உண்டாகாத மகா பெரிய உபத்திரவ காலம் உண்டாகும். ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய கடைசியில ஏழு வருஷம் உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் சரித்திரத்தில் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு. மகா உபத்திரவ காலம் ஏழு வருஷம், ஆயிரம் ஆண்டு ஆட்சி கடைசியினுடைய ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உபத்திரவ காலம் தான். அப்போ இது சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா மகா உபத்திரவ காலம் ஏழு வருஷம் உண்டாகிற காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரம் முடிஞ்சு இப்போ ஆயிரம் ஆண்டு ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக இருக்கிற காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஜனங்கள் அப்படின்னா 144,000 பேர். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவனுடைய பெயர் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர். இதில் முதல் பேர் யாருடையது யாருக்காவது தெரியுமா? இல்லை, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற முதல் பேர் யாருடைய பெயர்? ஆபேல். 144,000 பேர் நாங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 144,000 பேர் நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அடையாளம்? வெள்ளப்புறா வந்து இன்னைக்கு சிலோன்ல அரசியல்வாதி போடுற ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. சிபிஎம்ல நிறைய பேர் அதை யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க. 144,000 பேர்னா என்ன அடையாளம்? அவர்களுக்கு நெற்றியில அடையாளம் இருக்கிறது. 144,000 பேருக்கு நெத்தியில ஆண்டவர் அடையாளம் போட்டிருக்கார். கண்டிப்பா வரலாம், முயற்சி எடுத்தா வரலாம். இப்ப கர்த்தருக்கு பயந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். கண்டிப்பா இருக்கலாம். ஏன் போட்டி வந்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், சிலருடைய வரிசையில நாம போராடணும். ஆமா, என்ன பூமிக்கு இந்த பாதாளத்துக்கு போகிற வாசல் வந்து விரிவும் விசாலமாக இருக்கிறது. ஆமாம், பரலோகத்துக்கு போகிற வாசல் வந்து மிகவும் குறுகலாகவும் நெருக்கமாகவும் இருக்குது. ஆமாம், சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்குற போகும்போது பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் இப்படி அப்படி போய் இருந்து எப்படியும் வாங்கிடுறோம். ஆ, அதே மாதிரி அந்த தத்துவத்தை இங்கே பயன்படுத்தலாமே. ஆமாம், சிலர் அந்த வரிசையில் நம்ம போட்டி போட்டு பார்ப்போமே. மரணவர் ராஜ்யத்துக்கு போகிற வாசலை பூட்டிட்டு இவனும் போகிறதுல அடுத்தவனும் போட மாட்டான். நாம் என்ன பண்ணணும்? அந்த பூட்டின வாசல் நம்ம திறக்கணும். ஆமாம், பூட்டின சாவி அவங்ககிட்ட இருந்து பிடிச்சி நம்ம திறக்கணும். அதிக நீ என்ன சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குதா, எங்கிட்டையும் சாவி இருக்குதுன்ட்டு நம்ம திறந்து காமிக்கணும். அப்போ அவன் வந்து ஆனா நம்ம யாருக்கு தெரியாத ரகசியமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தான். இவன் நம்மளுக்கு மேலே போய் எடுத்துட்டானுங்களே, அவனுங்களை கேவலப்படுத்தணும். அதனால நம்ம முயற்சி எடுப்போம். அப்போது மகா பெரிய உபத்திரவ காலத்தில் மிகாவேல் தூதன் எழும்புறான். அந்த சமயத்தில் 144,000 பேர் விடுவிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் ரெண்டாம் வசனம் வாசிப்போம். போதும். இது யாரு? கிடையாது. இங்கே என்ன சொல்றதுன்னா பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள். ஆமா, இன்னைக்கு பூமியில உயிரோடு இருக்கிற ஜனங்கள், இன்னைக்கு செத்தவனுக்கெல்லாம் எப்ப நியாய தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா எப்ப நியாய தீர்ப்பு? இப்போ இதுவரைக்கும் செத்தவங்களுக்கு எப்ப நியாய தீர்ப்பு நடக்குது? ஆமா, பூமியின் தூள்னா பூமின்னா அந்த கர்த்தருடைய வசனம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ பாதப்படினா பைபிள் தான். அப்போ பைபிளுடைய வசனங்களில் இருக்கிற ஜனங்களில் இன்றைக்கு இருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களை மூணு வகையாக பிரிக்கலாம். சரி, அதுக்கு முன்னால் இன்றைக்கு வரைக்கும் செத்தவங்களுக்கு எப்போ நியாய தீர்ப்பு நடக்கும் யாருக்காவது தெரியுமா? ஆமாம், இது வரைக்கும்
ஆ
டஸ்ட் ஆஃப் எர்த் கரெக்ட் தான். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் இன்னைக்கு வரைக்கும் செத்த எல்லா ஜனங்களோடும் நியாய
தீர்ப்புப்படுவாங்க.
அப்படியெல்லாம் கிடையாது. ஆதாம்ல இருந்து கிடையாது. அது பரிசுத்தவான்கள் மத்தவங்க. அப்போ முதல் மொத்தம் வந்து நியாய தீர்ப்பு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா எட்டு வகையான நியாய தீர்ப்பு. முதல் நியாய தீர்ப்பு எங்க தொடங்குது? சபையில தொடங்குது. ஆமா, மூப்பர் இடத்துல துவங்குது. சரி, அப்போ இந்த பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகர், சிலர் நித்திய ஜீவனுக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற அநேக ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும். நிந்தை இகழ்ச்சி, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பாருங்க. எவர்லாஸ்டிங் கண்டம். அப்படின்னா நித்திய அக்னி நியாய தீர்ப்புக்கு, நித்திய நிந்தைக்கு அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை. அப்படின்னா பத்து கட்டளையை மட்டும் பின்பற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலுமான சரீரம் இருக்காது. அப்படின்னா பாதி ரட்சிப்பு முழு ரட்சிப்புன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பாதி ரட்சிப்புன்னு சொன்னா அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறது, முழு ரட்சிப்புன்னு சொன்னா அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறது, அவருடைய சரீரம் வந்து தேவனுடைய ரூபமும் சாயலுமாக உயிர்த்தெழுவது. அப்போ மூன்று வகையான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிற சபையில் இருந்துட்டு இருக்காங்க. ஒன்று நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது, ரெண்டாவது நேரடியாக அக்னி நரகத்துக்கு போவது, மூணாவது அக்னி நரகத்திலிருந்து தப்பு வைக்கப்படுகிறவர்கள். மூணாம் வசனம் வாசிப்போம்.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
இது யாரு? வரிசையில வருகிற அநேக ஊழியக்காரர்கள் அநேகருக்கு நீதியை பிரசங்கிப்பார்கள். ஆமா, விசுவாசி எல்லாம் கிடையாது. இல்ல இல்ல, விசுவாசிய ஊழியக்காரனா மாறினா 144,000 வரலாம். அப்படி
இல்லைன்னா,
ஆமா வசனத்துல மாறணும், அநேகருக்கு நீங்க நீதி இல்ல வழி நடத்தணும். அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு பரலோகத்துக்குள்ள போயிடலாம். என்ன கூடாத திரளான ஜனங்கள் பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நின்று இருக்காங்க. அவர்கள் குருத்தாலைகளை பிடித்து வந்திருக்கிறார்கள். அப்போ திரளான ஜனங்கள் வரலாம், ஆனால் அவங்க 144,000 சமமாக மாட்டாங்க. அப்போ யார் யார் ஊழியத்திற்காக, அல்லது 144,000 வரிசையில் வர்ற ஊழியக்காரங்களுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்களோ, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி உதவி செய்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நேரடியாக பிரவேசிக்கிறோம். மற்றவங்க எல்லாத்துக்கும் அக்னி நரகம் தான், தயவு தாட்சினியே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு 30 ஆனாலும் சரி 40 ஆனாலும் சரி நற்கிரி இல்லைன்னா நேராக அக்னி நரகம் தான். இந்த தலைமுறையில் மட்டும் மரணமெல்லாம் கிடையாது, நேரடியாக அக்னி நரகத்தில் போடுறது. 4 வாசிப்போம். இந்த காரியத்தை தெரியாம பைபிள்ல எங்கெங்கயோ தேடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுறது இல்ல, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறது இல்ல, இது ரெண்டும் செய்யாதவங்களுக்கு இங்கே அங்கேயும் ஓடி அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்ல, நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நிக்காது. ஆனால் என்னைக்காவது பைபிளை வாசித்து சிந்திச்சு தியானிச்சு இது என்ன அர்த்தம், இதனுடைய பொருள் என்ன, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும்னா அதுக்கு நேரம் இல்லை. தானியேல் 12:7.
தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்னென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் ஆணையிட மிகாவில் பண்றது
மிகாவில் இல்ல. இங்க வந்து சணல் வஸ்திரம் ஒரு ஆள் தரிச்சிருக்காரு, சணல் வஸ்திரம் தரிச்சா ஒரு ஆள் நிக்கிறாரு. சரி எப்படியே இருக்கட்டுமே, அது இப்போ முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா இங்க பரிசுத்த ஜனங்கள்னு ஒரு கூட்டம் அந்த பூமியில் இருந்துட்டு இருக்காங்க. பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போது நான் தான் பரிசுத்தவான், நான் தான் கிறிஸ்து. இல்ல அப்படி கிடையாது. பரிசுத்த ஜனங்கள்னு இந்த பூமியில யார் யாரும் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வல்லமையை சிதறடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவன சிதறடிக்கணும். நான் தான் 144,000 பேருன்னு தன்னைத்தானே பெருமை பாராட்டிட்டு இருக்கிறவனை சிதறடிக்கணும். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையான 144,000 பேர் யார், உண்மையான பரிசுத்தவான்கள் யாருங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சிதறிட்டு இருக்குது. நான் தான் கிறிஸ்தன் சொன்னவனெல்லாம் இன்னைக்கு இருக்கிறன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். இங்கிருந்து தான் வல்லமை புறப்படுது, இங்கே தான் ஆண்டவர் வெளிச்சமாக இறங்கினாரு, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் இப்படின்னு ஊருக்கூறு அவாம மொத்தமாக வந்து நாங்கள் தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாருடைய வல்லமையை சிதறடித்து அல்லது ஒரு மனிதன் என்னைக்கு வந்து நான் பரிசுத்தவான் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் பாவி, நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற என்னுடைய பரிசுத்தத்தை நான் சிதறடித்தாதான் எனக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி, நான் தான் பரிசுத்தவான் அப்படிங்கிறத அந்த வல்லமையை அவன் சிதறடிக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். அது முதல் தான் தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பின்மாறி மலையில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தான் ஆண்டவர் கொடுக்குறார். பெருமை இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கறதில்ல, பணம் இருக்கிறவனுக்கு பக்கத்தில் வரவே முடியாது. ஆமாம், பூமியில் வந்து எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லாத பஞ்ச பிரதேசிக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது, அங்கங்கே போங்க, யாருனாலும் வேண்டாம், எதுக்கு ஆகாதாலே, இவனை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒன்றுத்துக்கு உதவாதாக இருக்கிற ஆட்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போது தேவனுடைய வார்த்தையில் பிரமாணத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது இது கேட்குறவங்களுக்கு என்ன, எப்போ பாரு தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தி பேசி செய்கிறத எப்பெல்லாம் சுட்டி சுட்டி காமிச்சு யார் தான் வந்து சபைக்கு வருவான் அப்படின்னு சமாதான வார்த்தைகளை கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி சபைக்கு ஜனங்கள் அலைஞ்சு ஓடுறாங்க. நம்முடைய ஆவிக்கிரிய நிலைமை எப்படி இருக்குது, நம்ம எதில் தவறி இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி இழந்திருக்கிறோம், எப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்ற ஆசீர்வாதத்தை எப்படி நாம் தக்க வச்சு கொள்வது, நம்முடைய குறை என்ன, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத சிந்திக்கிறதே இல்லை. எப்படியோ ஏமாற்றி கிடச்சதை இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, உடைய காரணம் சரி சாதாரண மனுஷனும் சரி ஆடுகளை விற்று கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவனுக்கு மனக்காரனாகிறான். மீட்டிங் வச்சு அந்த போட்டோ எடுத்து அனுப்பி அவனும் வந்து எனக்கு எப்படி ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியாக பின்மாறி மழை காலத்தில் தேவனுடைய பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுறான்னா, ஆனால் அவன் என்னென்ன ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியும், அவன் எப்படி தேவனுடைய ஜனங்களை கொள்ளையடிக்க முடியும். ஒரு இந்துவை வந்து மனம் திருப்பி கொண்டு வந்தால் பரவாயில்ல, ஒரு முஸ்லீமை மனம் திருப்பி கொண்டு வந்தால் பரவாயில்ல, இந்த சபைக்கு போகிறவனை அந்த சபைக்கு கூப்பிட்றது, அந்த சபைக்கு போகிறவனை இந்த சபைக்கு கூப்பிட்றது, இப்படி மாற்றி 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 தான் வந்து ஜனங்க இன்றைக்கி சிதறிட்டு இருக்காங்க ஒழிய, உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உண்மையான தேவனுடைய நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அப்போ பின்மாறி மழை வரும்போது மொத்தமாக காத்திருந்தால் ஒன்றும் கிடைக்காது, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக இருந்து பின்மாறி மழைக்காக தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும், மேலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இதை விட்டு போட்டு கூட்டத்தில் கோயந்தா போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சா அவங்களுக்கு கிடச்சிடும், அவங்களுக்கு கிடச்சா நம்மளுக்கு கிடச்சிடும், அப்படி 10-11 போயிடலான்னு சொல்லி கிடையாது. அதனால் பின்மாறி மழைக்கு காத்திருந்து கிடைக்காம போச்சுன்னா யாகுளம் துக்கம், முகத்தில் சந்தோஷம் இருக்காது. பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை வாசி என்னன்னு கேட்டால், இது முத்திரை போட்டிருக்குது எனக்கு தெரியாது அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாதுன்றான். இந்த வசனம் முத்திரை போட்டிருக்குது எனக்கு தெரியாது அதனால் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி மொத்தமாக முடிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அறிந்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த பின்மாறி மலையினுடைய காலத்தில் நாம் இருந்துட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பின்மாறி மலைக்காக காத்திருக்காங்கிறது அவங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், எத்தனை பேர் தங்களுடைய இருதய கதவை தேவன் தட்டும்போது திறக்கிறாங்கங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். இருதய கதவை சாத்தி வச்சிருந்தா சாத்தியே வச்சுக்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஏற்ற காலத்தில் எப்படி இருதயத்தை சாத்தி வச்சுட்டு எப்படி மழை மழை பெய்யறது இருதயத்துக்குள்ளே தான், மழை பெய்யறது இருதயத்துக்குள்ளே தான். ஆண்டவர் சொல்கிற தசம்பாகத்தினாலும் காணிக்கினாலும் என்னை சோதித்து பாருங்கள்ங்கிறார். எப்படி வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாமல், எப்படி வானத்தின் பலகணின்னு என்ன, அறிவு, அறிவு வந்து அளவில்லாமல் கொடுத்து இடமில்லாமல் போக மாட்டோம். அப்படின்னா இருதயத்தில் இடம் பத்தவே பத்தாது தேவனுடைய வார்த்தையை சேர்த்து வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு திரளான தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளை புரிய வைத்து அதன்படி நடக்கிறது தான். இன்னைக்கு எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம்னா நிறைய பணம் கிடைக்கும், ஆமாம் நான் வெளிநாட்டுக்கு போகலாம், நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம், யாருக்குன்னு கொடுக்காம நாமளே பேங்க்கில் நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும், தேவனுடைய வார்த்தை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும், எதிரிகளிலிருந்து விடுதலை ஆக்கும், அப்புறம் நம்மளுக்கு தீமை இருக்காது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. அன்னைக்கு இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் இது ஆசீர்வாதம் இல்லை வேறு தான் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்கிறான். ஏன்னா தனக்கு தேவன் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை என்னான்னு உணரவே முடியல. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ வேதனையும் அப்போ துடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அதை சந்தோஷப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், போட்டணும். அதை விட்டு போட்டு இது இல்லை எனக்கு இந்த கார் வேண்டாம் அந்த கார் தான் வேணும், இந்த நாட்டுக்கு போனால் பார்த்தா அந்த நாட்டுக்கு போகணும், எனக்கு இப்படி தான் இருக்கணும், தேவனை ஆராதிக்காமல் துதிக்காமல் என்ன கிடைக்கும். ஆமாம், ஆகாயத்தை பறவை பாருங்கள், தினந்தோறும் ஆண்டவரை துதிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு தேவனை அறிந்தவர்கள் தேவனை துதிக்காமலும் தேவனை போற்றாமலும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்காமல் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னுடைய சமூகத்தில் காத்திருக்காதனால நீ எங்கேயும் காத்திருக்க வேண்டாம் ஆலயஞ்சலி விட்டுட்டார். நீ நிறைய பேர் அழைஞ்சிட்ருக்கிறான் வாழ்க்கையில், என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு இளைப்பாறுதல் இல்லை இருதயத்தில், இலைப்பாறுதலுக்குன்னு ஆண்டவர் ஒரு நாளை கொடுத்துருக்காரு, ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தால் தான் அந்த 6 நாளும் மனசு ஓய்ந்திருக்கும், இல்லாட்டினா மனசு அந்த 6 நாளும் பார்த்திங்கன்னா அலை பாஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற நாம் என்ன பண்ணணும்னா தேவன் கொடுத்த பிரமாணங்களை கண்டிப்பாக கீழ்படிய வேண்டும். இப்போ புறஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ரொம்ப பயபக்தியாக இருக்காங்க. ஆண்டவர் வந்து அணுதினமும் எப்படி புள்ளின் மேல் வந்து பனித்துள்ளி இறங்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ருக்கார். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வர சகோதரிகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ ஏதோன்னு வந்தாங்க, ஒரு பயபக்தியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருதயத்தில் இருக்குது. ஒவ்வொரு அதிசயத்தை ஆண்டவர் அதிசயமாக செஞ்சுட்டு வர்றார். எங்களுக்கு கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி அதிசயத்தை செய்யும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படியாக இன்றைக்கு புறஜாதியில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேகம் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனை சோதித்தாலும் எல்லா அதுலேருந்து விடுதலையாகி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு நாளை குறிச்சிருக்கார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு உண்டான வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். அந்த சந்தோஷம் காண்பிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா சந்தோஷம் இருக்கும், இல்லாட்டினா வியாகுளம் இருக்கும். நம்ம இருதயத்தில் சந்தோஷம் இருக்குதா துக்கம் இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சி நாம் உடனே மனம் திரும்பி பின்மாறி மலைக்காக காத்திருப்போம். தேவன் தான் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள்.